புலசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகளில் தேடி வருகின்ற நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மகள் வான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்று மார்ச் மாதம் 21 சனிக்கிழமை 2026 நிகழ்ச்சியிலே இன்றும் வழமை போன்று முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் மேனாள் ஆசிரியர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் கூடா நட்பு என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. மிகச் செய்து தம் எழுவாரே நகை செய்து நட்பினுள் சாப்புள்ளற்பாட்டு. மிகச் செய்து தம் எழுவாரை நகை செய்து நட்பினுள் சாப்புள்ளற்பாட்டு. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். வெளிப்பட மிகுதியாக நட்பு செய்து உள்ளத்திலே நம்மை இகழ்கின்றவர்களை நாமும் மகிழ்ச்சியடைய செய்து நம் உள்ளத்தில் அந்த நட்பை அழித்துவிடல் வேண்டும் என புலியூர் கேசிகன் விளக்கம் தருகின்றார். மிகச் செய்து தம் மெல்லுவார் என்னும் சொற்றொடருக்கு தேவனேய பாவாணர் அவர்கள் பகமே தோன்றாதவாறு புறத்தில் அளவிறந்து நட்பு செய்து அகத்தில் இகழ்வாக என்னும் பகைவர் என விளக்கம் தருகின்றார். வெளித்தோட்டத்திற்கு சிலர் நம்மிடம் நெருக்கமாக இருக்கும் நண்பரைப் போல நகைமுகம் காட்டுவதும் உள்ளத்துள் பகை உணர்வுடன் இகழ்பவரின் நட்பை நலிவடைய செய்திட நாமும் அதே வழியினை கடைபிடித்து அவர்களோடு இணங்கி இருப்பதும் அவர்களை நம்பியதாக நம்ப வைத்து அவர்களை மனதில் இருந்து பொருத்தமான சந்தர்ப்பத்தில் அழித்துவிடவும் அல்லது தண்டித்துவிடவும் பொருத்தமானது என குறிப்பிடுகின்றனர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என ராமலிங்க சுவாமிகள் தெய்வமணி மாலையில் குறிப்பிடுவதும் கவனிக்கத்தக்கது. வாயொன்று சொல்லும், மனம் வேறொன்று நினைக்கும், உள்ளும் புறமும் வேறு வேறாக இருக்கும் நடத்தை உடைய போலி நண்பர்களின் பண்பு முரண் பண்பு என குறிப்பிடுவர். போலியான நட்பினை நம் உள்ளத்தில் வளர்க்காமல் சிரித்திக் கொண்டே பயனற்று போகுமாறு நடந்து கொள்ளுதல் சிறப்பானதாகும். மிகச் செய்து தம் எழுவாரை நகைச் செய்து நட்பினுள் சாப்புள்ளற்பாட்டு. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இவ்வாரத்துக்கான சிறப்பு கவிதை சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற மேனாள் ஆசிரியர் திரு ஜோகராஜா நாகலிங்கம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற கவிதை இதோ நேர்களுக்காக.
காதல் அந்தாதி. ஆடி அலைந்து அருகில் வந்து கூடியிருந்து கொஞ்சிக் குலவி தேடி விருந்து தின்று மகிழ்ந்து பாடித்திளைத்த கோலம் அழகே. அழகினையாளும் ஆதியின் உறவு பழகிடு வழியில் அந்தமாய் நின்று வளநிலத்தருவாய் விருத்தியிட்டு தளர்விலாதிங்கே கூர்ப்பூட்டதே. உற்று நோக்கின் உயிரின் இயக்கம் கற்றுச் சொன்ன டார்வின் கருத்தை முற்றாயிங்கே உலகம் மேற்பின் வெற்று வேத கதைகள் பொய்யே. பொய்யாய் புழுகாய் புலவர் கூட்டம் மெய்யாய்ப் பாடியே மகிழ்ந்து நின்ற நெய்யாயுருகும் காதல் தன்னை செய்யாரின்றி ஞாலம் இளையே. இல்லை இங்கு தடைகள் என்றேன் எல்லை மீறும் உணர்வுகள் தன்னால் தொல்லை ஒரு நாள் தொடருமென்றே. எல்லை போட்டால் சுட்டம் தவறோ தவறும் இல்லை தப்பும் இல்லை எவரும் சொல்ல வாய்ப்பும் இல்லை சுவரும் இல்லா சித்திரம் இல்லை அவர்கள் இணைதல் அன்பின் தொல்லை.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இன்றைய அரசியல் கண்ணோட்டம். திருப்பி அடிக்கும் ஈரான் யுத்த வீகம், அமெரிக்க போர்வுத்தி, ஈரானில் தோல்வியா என்ற கேள்விக்குறியோடு அரசியல் கண்ணோட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சிட்னியிலே வாழ்ந்து வருகின்ற பிரபல அரசியல் ஆய்வாளர், பத்திரிகையாளர், கவியர் என பல பரிமாணங்களை கொண்ட திரு ஐங்கரன் விக்னேஸ்வருடைய அரசியல் கண்ணோட்டம் தேர்களுக்காக.
நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழோசை வாணி ஊடாக உங்களுடன் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. திருப்பி அடிக்கும் ஈரான் யுத்த வியூகம், அமெரிக்க போர் உத்தி, ஈரானில் தோல்வியா. ஈரான் இந்த போரில் கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் கூட எதிரி திறனடிக்கப்படும் வரை அவர்கள் இரத்தம் சிந்தச் செய்து தாக்குதல் நடத்திய ஆக்கிரமிப்புகளை பாரிய அளவுக்கு உட்படுத்துவதே தெஹ்ரானின் போரியல் நோக்கமாக உள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிப்ரவரி 28, 2026 அன்று ஈரான் மீது குண்டு வீசி முதல் நாளிலேயே உச்சத்தலைவர் அயத்துல்லா கொமேனியை கொன்றனர். இந்த திட்டம் ஒரு உன்னதமான வெற்றிகரமான தலைமை அளிக்கும் தாக்குதலாக இருந்த என மேற்குள்ள ஊடகங்கள் பறைசாற்றின. உயர் அரசியல் தலைமையை அகற்றுதல், இராணுவ தலைமை கட்டளை உடைத்தல் மற்றும் ஆட்சி அதிகாரத்தை மாற்றல் என ஈராக், லிபியா, சிரியா மற்றும் சமீபத்தில் வெனிசுலாவில் அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெற்றன. ஆனால் அப்படி நடந்தது போல ஈரானில் எந்த மாற்றமும் இன்னமும் நிகழவில்லை. உண்மையில் அமெரிக்க போர்த்தி தோல்வியடைந்தது என்றும் சில இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு ஈரானின் பதிலடி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவில் கட்டுப்படுத்தப்படவில்லை எனவும், மோதல் பல மாதங்கள் அல்லது அதற்கு மேலும் தொடரக்கூடும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்கா போலன்றி ஈரான் ஒரு நீண்ட போருக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஈரான் யுத்தநிறுத்த பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பையும் நிராகரித்துள்ளது. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வழக்கமான ராணுவ மேலாதிக்கத்தை எதிர்கொள்ள உருவாக்கப்பட்ட ஈரானின் நீண்டகால போர் கோட்பாட்டை பிரதிபலிப்பதாக இருக்கின்றது. ஈரானுக்குள்ளும் உலகளிலும் இந்த மோதலின் விளைவாக ஏற்படும் பொருளாதார விளைவுகள், போர் எவ்வளவு காலம் நீடிக்க முடியும் என்பதை தீர்மானிப்பதில் ஒரு தீர்க்கமான முடிவை எவரும் எதிர்பார்க்க முடியாது. ஈரானின் போர் உத்தியாக முதலாவதாக அவை அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தங்கள் வான்பாதையில் பயன்படுத்தி உள்ளே நுழைய முகவலை தடுக்க கட்டாயப்படுத்துகின்றன. MIM-104 பேற்றிய தாட் போன்ற அமைப்புகள் மிகவும் மேம்பட்டவை, ஆனால் அவை மிகவும் விலை உயர்ந்தவை மற்றும் எண்ணிக்கையில் குறைவாகவே உள்ளன. பெரும்பாலும் ஈரானிய தாக்குதல் நிறுவ பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள் அவை அளிக்கும் ட்ரோன்கள் அல்லது ஏவுகணை விட அதிக விலை கொண்டவையாகும். இரண்டாவதாக, தொடர்ச்சியான தாக்குதல் எதிரின் ஆயுத விநியோகம், போக்குவரத்து அமைப்புகள், ராணுவ தேனலில் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். மோதலின் முதல் வாரத்துக்குள் அமெரிக்க படைகள் ஏற்கனவே அதிக எண்ணிக்கையான துல்லியமான ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்புகளை பயன்படுத்தி வருவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் ஈரான் அதிகாரிகள் தங்கள் ஆயுத விநியோகம் நீண்டகால நீடிக்கும் என்கின்றார்கள். தற்போதைய விதத்தில் குறைந்த 6 மாதங்களுக்கு தங்கள் ராணுவம் அதிக தீவிரம் கொண்ட போரை தொடர முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். ஈரான் தலைவர் தங்கள் ஏவுகணைகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு பல உற்பத்தி தளங்கள் அதிக எண்ணிக்கையில் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த தகவல் அனைத்தும் உறுதிப்படுத்தப்படவில்லை. வளைகுடாவில் இதன் காரணமாக ஈரான் காலப்போக்கில் அதன் தாக்குதலை பரவலாக்கி வருவதாக தெரிகிறது. இது அதன் எதிரிகளை ஒரே ஒரு பெரிய தாக்குதல் எதிர்கொள்வதற்கு பதிலாக தொடர்ந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு கட்டாயப்படுத்துகிறது. ஈரான் ஈராக் இடையிலான போருக்கு பிறகு ஈரான் அரசு போருக்கான பல தயார்படுத்தலை முதலீடு செய்து வந்துள்ளது. இந்த வகையான போர் பாரம்பரிய வழியில் போராடாமல் வலுவான ராணுவத்துக்கு சவால் விடக்கூடிய முறையில் கவனம் செலுத்தினது. இந்த யுத்த உத்தியை ஈரான் பல ஆண்டுகளாக உருவாக்கி வரும் ராணுவ அணுமுறையின் ஒரு பகுதியாகும். ஒரு வலுவான எதிரியை நேரடியாக தோற்கடிப்பது அவர்கள் இலக்கு அல்ல, மாறாக போரை நீண்டதாகவும் செலவு மிக்கதாகவும் கடினமாக்கவும் அவர்களுக்கு மாற்றுவதே ஆகும் என்று ஈரான் கூறுகின்றது. இதனோடு ஈரானின் IRCGA எனப்படும் அவருடைய ராணுவ படை 31 தன்னாட்சி மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மாகாணத்துக்கு ஒரு படையாக மாற்றும் திட்டத்தை ஈரான் தற்போது செயல்படுத்துகிறது. மற்றும் தெஹ்ரானில் அமைந்துள்ள தலைமை அழிந்தாலும் மற்றைய பகுதிகளில் உள்ள போரை தொடர திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. மாற்றம் பெற்ற பிராந்திய படை ஒவ்வொன்றும் அதன் சொந்த ஏவுகணைகள், ட்ரோன்கள், உளவுத்துறை மற்றும் முடிவெடுக்கும் சக்தியை கொண்டுள்ளன. படை அலைகள் சுயாதீனமாக இயங்குகின்றன. ஒருவருக்கு ஒருவர் வரையறுக்கப்பட்ட அறிவுடன் முழுமையாக எதிரியை குறிவைத்து தாக்கும் திறனை வெளிப்படுத்தினர். அதே சமயம் ஈரான் இலக்கு முழுமையான வெற்றி அல்ல, மாறாக போரை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகவும் விலை உயர்ந்த மாற்றுடன் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் தான் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் அதிகாரிகள் தங்கள் நாடு ஒரு நீண்ட மலுக்கு தயாராக இருப்பதை நீண்ட காலமே தெரிவித்து வருகின்றனர். மேலும் ஈரான் நிச்சயமாக போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை என்பதும் ஆக்கிரமிப்பாளர்களை தண்டிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றது. அதேபோல ஈரான் பாதுகாப்பு அமைச்சர் கூட இந்த போரை நிறுத்தாமல் தங்கள் ஆக்கிரமிப்பை வெற்றி கொள்ள தங்கள் முதன்மையான பணி என்று கூறுகின்றார்கள். ஈரான் ஆயுதங்களை பயன்படுத்தும் விதத்தை மிக கவனமாக கட்டுப்படுத்தி வருவதாகவும் தனது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உடனடியாக பயன்படுத்துவதற்கு பதிலாக தனது மேம்பட்ட ஆயுதங்கள் சிலவற்றை போரின் பிந்தைய கட்டங்களுக்கு சேமித்ததெல்லாம் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானிடையே ஈராக் இடையிலான போருக்கு பிறகு ஈரான் சமச்சீரற்ற போருக்கு தயாராகும் வகையில் அதிக முதலீடு செய்துள்ளது. இந்த வகையான போர் பாரம்பரிய வழியில் போராடாமல் பலவான ராணுவங்களுக்கு சவால் விடக்கூடிய முறையில் கவனம் செலுத்துகிறது. இந்த யுத்த உத்தி ஈரான் பல ஆண்டுகளை உருவாக்கி வரும் ராணுவ அனுபவம் ஒரு பகுதியாகும். ஆயினும் ஈரான் கடுமையாக பாதிக்கப்பட்டாலும் கூட எதிரி திணறக்கப்படும் வரை, அதாவது இஸ்ரேல் அமெரிக்க திணறக்கும் வரை அவர்களை ரத்தம் சிந்தச் செய்து தாக்குதல் நடத்தி ஆக்கங்களை பாரிய அளவுக்கு உட்படுத்த தெஹ்ரானின் போரலியல் நோக்கமாக உள்ளது. மீண்டும் உங்களுடன் வான அலைகள் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இந்த வாரம் தென்னிந்திய திரைப்பட துறையிலே மறக்க முடியாத மற்றும் ஒரு சிறப்பு ஆளுமைதான் ஜி பி சந்திரபாபு அவர்கள். அவருடைய சிறப்பு பாடல்கள், நடிப்பு திறமை எல்லாமே எல்லோராலும் போற்றப்பட்டவை. அந்த வகையிலே அவர் தொடர்பான சிறப்பான நினைவலைகளோடு வான் அலைகளினூடாக உங்களை சந்திப்பதற்காக வருபவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
பிரபல நடிகர் பாடகர் ஜே பி சந்திரபாபு அவர்கள் தூத்துக்குடியில் 1927 மார்ச் மாதம் 8 தேதி பிறந்தார். ஜோசப் பிச்சை மகிமைநாதன் என்னும் இயற்பெயர் கொண்ட சந்திரபாபு பின்னாளில் சந்திரகுல வம்சத்தில் பிறந்தவர் என்று தமது பெயரை சந்திரபாபு என மாற்றிக்கொண்டார். இவரது தந்தை ரோட்ரிகஸ் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர். சுதந்திர வீரன் என்கின்ற பெயரில் பத்திரிகை ஒன்றையும் நடத்தி வந்தார். அப்போதைய பிரித்தானிய அரசுக்கு எதிராக இவர் எழுதிய கட்டுரைகள் ஏராளம். எனவே இவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்த பிரித்தானிய அரசு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டதற்காக அவரது தந்தையை கைது செய்தது மட்டுமன்றி அவருடைய குடும்பத்தோடு இலங்கைக்கு நாடு கடத்தியது. அங்கும் அவர் ஒரு தமிழ் பத்திரிகையில் பணியாற்றினார். சந்திரபாபு படித்து வளர்ந்தது எல்லாமே இலங்கையில்தான். பின்னர் அவர்களது குடும்பம் 1943 சென்னையில் குடியேறினர். குடியேறிய பின்னர் அவரது தந்தை தினமணி பத்திரிகையில் தான் மீண்டும் பணியாற்றினார். மேலும் சிறு வயதில் இருந்தே நாடகங்கள் மீதும் நடிப்பு மீதும் சந்திரபாபுக்கு இருந்த ஆர்வத்தால் தன்னை ஒரு நடிகராக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வை தூண்டியது. நடிக்க வாய்ப்பு கேட்டு பல சினிமா கம்பெனிகள் ஏறி இறங்கினார். ஒரு படத்தளத்தின் உள்ளே சென்று வாய்ப்பு தேட அனுமதிக்கப்படாததால் தற்கொலைக்கும் முயன்றவர். நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட சந்திரபாபு நீதிபதியின் முன்னால் ஒரு தீக்குச்சி கொண்டு தமது கையை சுட்டுக்கொண்டு கூறினார், உங்களுக்கு நான் சுட்டுக் கொண்டதுதான் தெரியும், என் காயத்தை உங்களால் உணர முடியாது, அதுபோலத்தான் எனது துயரமும். 1947 வெளியான தன அமராவதி எனும் திரைப்படம் மூலமாக திரையுலகில் அடியெடுத்து வைத்த சந்திரபாபு விரைவிலேயே முன்னணி நகைச்சுவை நடிகரானார். 50களில் பெரும் நட்சத்திரங்களாக உருவாகி கொண்டிருந்த மக்கள் திலகம் மற்றும் நடிகர் திலகம், ஜெமினி கணேசன் என அனைவரது திரைப்படங்களிலும் நகைச்சுவை வேடங்களில் நடித்தார். தற்போது சென்னை தமிழ் எனவும் அன்றைய நாளில் மெட்ராஸ் பாஷி எனவும் வழங்கிய வட்டார வழக்கை சிறப்பாக கையாளுவதில் பெயர் பெற்று விளங்கியிருந்தார் சந்திரபாபு அவர்கள். தனது நடிப்பிற்காகவும் பாடல் திறமைக்காகவும் பிரத்யேகமான ரசிகர் வட்டாரத்தை கொண்டிருந்தார். இன்றளவும் அவரது பாடல்கள் வானொலிகளிலும் மேடைகளிலும் ஒலித்துக் கொண்டேதான் வருகின்றன. இசை பேழைகளில் இவரது பாடல் தொகுப்புகள் விற்பனையாகி பெரும் வரவேற்பு பெற்றன. குங்குமப்பூவே, கொஞ்சபுறாவே போன்ற பாடல்கள், பணம் இருக்கும் மனிதனிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை, பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணமில்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம் போன்ற பாடல்கள் மக்கள் வரவேற்பை பெற்றன. அவரது சொந்த வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இல்லை. அவர் மணந்த பெண் முதல் நாள் அன்று தான் வேறொருவரை காதலிப்பதாக கூற மறுநாள் அவரை மரியாதையுடன் அனுப்பி வைத்தவர் சந்திரபாபு. இதே கதையைத்தான் தாம் 5-7 நாட்கள் படத்தில் திரைக்கதையை அமைத்ததாக பின்னாளில் நடிகரும் இயக்குநருமான பாக்யராஜ் அவர்கள் கூறியிருந்தார். சர்ச்சைகளும் சக நடிகர்களுடன் சச்சரவும் தந்திரபாபுவை சூழ்ந்து கொண்டே இருந்தன. கவலை இல்லாத மனிதன் மற்றும் குமார ராஜா என்னும் இரு திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்ததும் இனி நகைச்சுவை வேடங்களில் நடிக்கப் போவதில்லை என அறிவித்திருந்தார். ஆயினும் வர்த்தக ரீதியாக இரண்டு படங்களும் வெற்றி பெறாததால் மீண்டும் போலீஸ்காரன் மகள் போன்ற திரைப்படங்களில் நகைச்சுவை வேடமேற்று நடிக்க தொடங்கினார். தாமே கதாநாயகனாக நடித்து தயாரித்து இயக்கிய தட்டுங்கள் திறக்கப்படும் என்னும் திரைப்படத்தின் படுதோல்வியுடன் அவரது திரை வாழ்க்கை அநேகமாக இறுதி கட்டத்தை அடைந்து விட்டது என்றே கூறலாம். 1975 வெளிவந்த பிள்ளை கனியமுது என்னும் திரைப்படமே இவரது கடைசி திரைப்படமாகும். அது வெளிவருவதற்கு முன்பாகவே 1974 இவ்வுலக வாழ்வை இருந்தார். சந்திரபாபுவின் வாழ்க்கை பற்றிய புத்தகம் ஒன்று கண்ணீரும் புன்னகையும் என்ற பெயரில் வெளிவந்தது. பலங்களும் பலவீனங்களும் கலந்த மனிதரான சந்திரபாபு திரையுலகம் மறக்க இயலாத திறமைசாலிகளில் ஒருவர். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது.
வணக்கம். நினைவு நாள் பதிவு. எம்.பி. சீனிவாசன் இறந்த தேதி 9 மார்ச் 1988. ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா என்று ஜேசுதாஸ் பாடிய பாடலும், ஒரு சின்ன பறவை அன்னையை தேடி வானில் பறக்கிறது என்று எஸ்பிபி பாடிய பாடலும், மல்லிகைப்பூ என்று உஷாவுத் பாடிய பாடலும் என் பள்ளி நாட்களில் மிகவும் பிடித்த பாடல்கள். மூன்றுமே மதன மாளிகை படப்பாடல்கள். இலங்கை வானொலியின் பொங்கும் பூம்புதல் நிகழ்ச்சியில் எம்.பி. சீனிவாசன் இசையில் மதன மாளிகை படத்திலிருந்து என்று சொல்ல ஆரம்பித்ததும் இந்த பாடல்களை மனம் கேட்க ஆரம்பித்துவிடும். இப்போது மீண்டும் கேட்கும் ஆசையில் இந்த பாடல்களை இணையத்தில் தேட ஆரம்பித்ததால் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருக்கிறது. இப்பாடல்களை எம்.எஸ். விஸ்வநாதன் பாடல்களாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். தமிழ் திரை இசையினை எம்.எஸ்.வி. இளையராஜா, ஏ.ஆர். ரஹ்மான் என்று மூன்று பிரிவாக மட்டும்தானே நாம் பிரித்து பழகியிருக்கிறோம். என்ன செய்வது? படத்தின் வீடியோ மற்றும் போஸ்டரை தேடி பிடித்து பார்த்து எம்.பி. சீனிவாசன் தான் இசையமைத்தார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கின்றது. எம்.பி. சீனிவாசன் 1925 செப்டம்பர் 19 அன்று சித்தூரில் பிறந்து சென்னை மாநில கல்லூரியில் படித்து மாணவர் இயக்கத்தில் சேர்ந்து பொதுவுடைமை கொள்கையால் ஈர்க்கப்பட்ட செயல்பாட்டாளர். IPTA என்கின்ற மக்கள் நாடக இயக்கத்தை வழிநடத்தினார். 1960 வெளிவந்த பாதை தெரியுது பார்தான் இவர் இசையமைத்த முதல் திரைப்படம். சின்ன சின்ன மூக்குத்தியாம், சிகப்பு கல்லு மூக்குத்தியாம் KCS அருணாசலம் எழுதியது. தென்னங்கீற்று ஊஞ்சலிலே, தென்றலில் நீந்திடும் ஓலையிலே சிட்டுக்குருவி ஆடுது, தன் பெட்டை துணையை தேடுது ஜெயகாந்தன் எழுதியது ஆகிய பாடல்கள் எம்.பி. சீனிவாசன் இசையில் வெளிவந்தன. மதன மாளிகை படம் 1976 வெளியாகிறது. மொத்தத்தில் தமிழில் 10 குறைவான படங்கள் தான். டைரக்டர் கே. விஜயன், பாதை தெரியுது பார் படத்தின் நாயகன் மட்டுமே இவருக்கு சில வாய்ப்புகள் கொடுத்தார். வானம் நமது தந்தை, பூமி நமது அன்னை, உலகம் நமது வீடு, உயிர்கள் நமது உறவு என்ற பூவை செங்குட்டுவன் பாடல் இவரது இசையில் எஸ். ஜானகி குரலில் தாகம் படத்தில் இடம்பெற்றது. புதுவெள்ளம் படத்தில் இடம்பெற்ற நான் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி பாடலும், மலைத்துளி மலைத்துளி பாடலும் எடுப்பார் கைப்பிள்ளை படத்தில் இடம்பெற்ற பொன்னும் மயங்கும் பூவும் மயங்கும் பாடலும், பானுமதியம்மா பாடிய கண்ண பெருமான் ஆழ பிறந்தான், வனவாசம் போயிருந்து திரும்பி வந்தான் என் மகன், மீட் மை சன் பாடல்களும் தனித்தன்மை வாய்ந்தவை. 1982 KS சேதுமாதவன் இயக்கத்தில் நிஜங்கள் திரைப்படத்தில் அம்மா உந்தன் கைவளையாய் மாற மாட்டேனா என்ற கவிஞர் பாரதிதாசனின் பாடலை வாணிஜியராம் குரலில் தந்து நம்மை உருக வைத்தார். அதன் பிறகு தமிழ் திரை உலகம் அவருக்கு வாய்ப்பேதும் அளிக்கவில்லை. மலையாளத்தில் 60 படங்கள், அவற்றில் நிறைய விருது படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். நிறைய படங்களுக்கு பின்னணி இசை மட்டும் சேர்க்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி தேசிய விருது பெற்ற அக்ரஹாரத்தில் கழுதை என்ற தமிழ் படத்தின் முதன்மை பாத்திரமான பேராசிரியராக நடித்தவர் இவர்தான். திரைப்படங்களில் இசைக்கருவிகள் வாசிப்பவர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான தொழிற்சங்கத்தை உருவாக்கி தந்தவர் இவர். இந்தியன் பீப்புள் தியேட்டர் அசோசியேஷனை மீண்டும் தீவிர செயல்பாட்டுக்கு கொண்டுவர 1984 பிற கலைஞர்களுடன் இணைந்து முயற்சிகள் எடுத்தார். LLA கட்டிடத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு நானும் போயிருந்தேன். சென்னை வானொலி நிலைய அரங்கில் எதிரெதிரே பார்த்தால் வணக்கம் போடுவேன். அவ்வளவுதான் அவருடனான நேரடி அறிமுகம். ஆயினும் அந்த கூட்டத்துக்கு வர சொன்னார். நடன கலைஞர் அலர்மேல் வள்ளி வந்திருந்தார். மற்றபடி மிகவும் சொற்பமானவர்களே வந்திருந்தனர். மெட்ராஸ் யூத் குயர் என்கின்ற சேர்ந்திசை குழுவை 1971 ஆரம்பித்து இந்தியாவின் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலும் இசைக்கருவிகளை பயன்படுத்தாத சேர்ந்திசை குழுக்கள் ஆரம்பித்தார். தன் வாழ்வையே சேர்ந்திசைக்கென அர்ப்பணித்தவர். இந்த வாக்கியத்தின் முழு அர்த்தம் யாதெனில், லட்சத்தீவுக்கு தன் சேர்ந்திசை குழுவுடன் 1988 மார்ச்சில் சென்றவர் பூத உடலாகத்தான் திரும்பினார். இவருடைய இறந்த தேதி மார்ச் 9, 1988. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சங்கீதா லிங்கேஷன். வணக்கம் நேயர்களே.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 14 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர் மறந்து விடாதீர்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 14 தேதி சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 20 பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற ரெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள். நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக செய்தி தகவல் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். 2026 ஆண்டுக்கான உலக பல்கலைக்கழகங்களின் தர வரிசை பட்டியலை டைம்ஸ் பத்திரிகை அண்மையிலே ஆராய்ந்து வெளியீட்டு செய்திருக்கின்றது. அந்த முடிவுகளின்படி நாம் வாழுகின்ற ஆக்லாந்து மாநகரில் இருக்கின்ற ஆக்லாந்து பல்கலைக்கழகம் முக்கியமான பல பாட பிரிவுகளிலே உயர்தர பல்கலைக்கழகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உளவியல் பாடம் மற்றும் தரவரிசையில் பல்கலைக்கழகம் பொறியியல், மருத்துவம் மற்றும் சுகாதாரம், இயற்பியல், அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலே பரந்த அளவிலான பாடங்களில் தொடர்ந்தும் வலுவான இடத்தை பெற்றிருக்கின்றது. பாடத்தர வரிசையில் கற்பித்தல் நற்பெயர், முனைவர் பட்டம், பணியாளர் விகிதம், ஆராய்ச்சி உற்பத்தி திறன் மற்றும் மேற்கோள் போன்ற பல காரணிகளில் இருந்து இந்த தரவரிசை மேற்கொள்ளப்படுகின்றது. டைம்ஸ் உயர்கல்வி பாட தரவரிசை மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது. மேலும் இந்த ஆண்டு முடிவுகளின் படி ஆராய்ச்சி கற்பித்தல் மற்றும் அதன் தாக்கம் மூலம் மக்கள் அளிக்கும் பங்களிப்பை இது எடுத்துக்காட்டுகின்றது. அந்த வகையிலே எமது ஆக்லாந்து பல்கலைக்கழகத்தினுடைய பாட பிரிவுகளிலே குறிப்பாக ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், பிசினஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஜுகேஷன் ஸ்டடிஸ், இன்ஜினியரிங், லோ, லைஃப் சயின்ஸ், மெடிக்கல் அண்ட் ஹெல்த் சயின்ஸ், பிசிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, சோசியல் சயின்ஸ் ஆகிய பாடத்துறைகளிலே ஆக்லாந்து பல்கலைக்கழகம் நியூசிலாந்திலே இருக்கின்ற ஏனைய பல்கலைக்கழகங்களிலும் பார்க்க உயர்தர பல்கலைக்கழகமாக உலக தரவரிசையிலே தொடர்ந்து முன்னிலை பெற்றிருக்கின்றது என்பதுதான் அந்த சிறப்பான செய்தி. எனவே பல்கலைக்கழகங்களை மாணவர்களை தேர்வு செய்கின்ற போது ஆக்லாந்து பல்கலைக்கழகம் முதன்மையானது என்பதை மனதில் கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகின்றோம். நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வெற்றியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவாள் யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதன் எல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை.
Community Access Radio, every way you want it on planetaudio.org.nz. If you've got a power account and live in Central, East or South Auckland, the Entrust dividend may be coming your way in late September. And who couldn't use a bit extra right now? Look out for the Entrust dividend pack in your letterbox or email inbox. Check your payment details are correct and let us know of any changes as soon as possible. Making sure we have your right details now will mean there will be no delays in paying you in September. Everything you need to know is at entrustnz.co.nz. Check it out.
रत्नदीप जन्मभूमि
जन्मभूमि योर वीकली सिंगलिस्ट प्रोग्राम स्पॉन्सर्ड बाय द यूनाइटेड श्रीलंका एसोसिएशन ऑकलैंड ब्रांच इज ब्रॉट टू यू एवरी वेडनेसडे एट 8:15 पीएम ऑन प्लैनेट एफएम 104.6 Program includes current affairs, historical episodes, radio drama, popular songs, cultural information, and many more. Now also available on www.planetaudio.org.nz. Janma Bhumi, every Wednesday at 8:15 p.m. on Planet FM 104.6.